கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. அத்தியாயம் 1, காதலும் கடமையும். சங்கரதேவன் தன் வயது முதிர்ந்த தாயிடம் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்த போது சுமதி கேட்டுக் கொண்டிருந்தாள். இல்லை தேவி, அவ்வளவு பாக்கியம் நான் இன்னும் செய்யவில்லை. நான் அவரை சந்தித்து 3 ஆண்டுகள் ஓடிவிட்டன என்பது தங்களுக்கு தெரியாதா என்று சொல்லும் போது அவள் குரலில் சோகம் கலந்திருப்பது குந்தவைக்கு தெரியாமல் இல்லை. சுமதியின் நிலையை, அவளுக்கு ஏற்பட்ட உணர்ச்சியை அவள் அறிவாள். தன்னிலையையும் எந்த விதத்திலும் எள்ளளவு அவளுடையதிலிருந்து மாறுபட்டிருக்கவில்லையே. சங்கரதேவனும் வல்லவரையர் வந்தியத்தேவனும் ஒரே ராசியில் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும். சங்கரதேவன் தெற்கு நோக்கி சென்றான் ஒற்றர் படை தலைவனாய். வந்தியத்தேவன் அருள்மொழியோடு வடக்கே காஞ்சிக்கோ அதற்கும் அப்பாலோ சென்றிருக்க வேண்டும். ஆனால் தன்னை விட சுமதிதான் பாவம். சங்கரதேவன் மீது அவள் தன் உயிரையே வைத்திருந்தாள். அவர்கள் காதல் அரும்பு மலராகி மனம் சிந்திக் கொண்டிருந்தது. அதை கருகிவிடும் நிலைக்கு விட்டுவிடலாமா? குந்தவை ஏதோ சிந்தனையில் ஈடுபட்டிருந்த போது சங்கரதேவன் அவள் சமூகம் காண காத்திருப்பதாக வந்து பணியாள் தெரிவித்தான். குறிப்பறிந்த சுமதி அங்கிருந்து அகன்றாள். சங்கரதேவன் கொண்டு வந்திருந்த செய்தி மிகவும் அவசரமானதுதான். சேர நாட்டு கடற்துறையிலிருந்து படை வீரர்களோடு கூடிய கலங்கள் இங்கோ புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றனவென்றும், வாணிபம் செய்யும் நோக்கத்தோடு அவை புறப்படவில்லை என்றும், கடற்கொள்ளையில் பயிற்சி பெற்ற சோனகர்கள் பலர் அந்த கலங்களில் நிறைந்திருப்பதாகவும் சங்கரதேவன் தெரிவித்தான். தஞ்சையில் அருண்மொழிவர்மர் இல்லை. அந்த செய்தியை சொல்லி தக்க நடவடிக்கை எடுப்பதற்கு ஏற்ற அதிகாரிகள் இல்லை. படைத்தலைவர் வந்தியத்தேவனும் இளவரசர் அருண்மொழியோடு சென்றிருப்பதால் அவசர செய்தியை தெரிவித்து யோசனை கேட்க இளைய பிராட்டியைத் தவிர தக்கவர்கள் சங்கரதேவனுக்கு தோன்றவில்லை. தலைநகரை விட்டு இளவரசரும் படைத்தளபதியும் ஒரே சமயத்தில் சென்றுவிடுவது சரியன்று என்பது என் எண்ணம் என்றார் குந்தவை. இளைய பிராட்டி அப்படி கருத்து தெரிவிப்பதற்காக அதை ஆமோதிப்பதோ ஆட்சேபிப்பதோ சரியன்று என்று சங்கரதேவன் மௌனமாக இருந்தான். குந்தவை சற்று யோசித்தாள். பிறகு அவனை நோக்கி, மற்றொரு அவசர பயணத்தை உனக்கு வைப்பது எனக்கே வருத்தமாக இருக்கிறது என்று பீடிகையோடு தொடங்கினாள். சங்கரதேவன் மிகவும் பணிவோடு, கட்டளையிடுங்கள் தேவி, என் கடமையை செய்ய எப்பொழுதும் தயங்க மாட்டேன் என்றான். இளவரசர் ஒருவேளை காஞ்சியில் இருக்கலாம், அல்லது அங்கு சென்றால் அவர் எங்கே இருக்கின்றார் என்பது தெரிய வரலாம். அவரிடம் நான் கொடுக்கும் ஓலையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றாள் குந்தவை. பிறகு இன்று இரவே பயணத்திற்கு வேண்டிய ஆயத்தங்களை செய்து கொண்டு இங்கு வந்துவிடு. நான் சில முக்கிய செய்திகளை எழுதி தருகின்றேன், அதை இளவரசரிடம் எப்படியும் சேர்த்துவிடு என்றாள். சங்கரதேவன் கட்டளையை நிறைவேற்ற காத்திருந்தாள்.
யாருக்கு எழுதுகிறீர்கள் அத்தை
என்று இளவரசன் குந்தவையின் முதுகின் மேல் சாய்ந்துவாறு கேட்டான். எழுத்தாணி கொண்டு எழுதாமல் செம்பஞ்சி குழம்பெடுத்து பதம் செய்யப்பட்ட ஒருவித இலையில் குந்தவை எழுதி கொண்டிருந்தாள். சுமதி அந்த கூடத்தின் கதவுக்கு அருகே நின்று கொண்டு வெண்கல விளக்குகளை துடைத்துக் கொண்டிருந்தாள். மாலை நெருங்கிக் கொண்டிருந்தது. சுமதியை திரும்பி பார்த்த இளைய பிராட்டி, அதற்குள் வந்துவிட்டாயா சுமதி? உனக்காகத்தானே சங்கரதேவனின் பயணத்தை மாலை வரையில் தள்ளி வைத்தேன் என்றாள். சுமதி ஏதும் பேசவில்லை. சங்கரதேவனை தான் சந்திப்பதற்கு பலமுறை முயன்று முடியாமல் போனதை இளைய பிராட்டி எவ்வாறு அறிந்திருக்கின்றார் என்பது அவளுக்கு வியப்பாயிருந்தது. கடமை கடமை என்று அவர் எப்போதும் நாலா திசையும் சென்று கொண்டிருக்கின்றாரே, அதற்கு முடிவே கிடையாதோ என்று சுமதி எண்ணும் போது வேதனையாகத்தான் இருந்தது. ஓய்வு என்பது அவருக்கு கிடையாதா? இளைய பிராட்டி மனம் வைத்தால் சங்கரதேவனுக்கு தஞ்சை கோட்டை பாதுகாப்பை கொடுத்து ஓரிடத்திலேயே நிறைவேற்றிருக்க செய்ய மாட்டாரா? அப்படியானால்தான் திருமணம் என்ற பேச்சை ஏற்படுமோ? சுமதி இவ்வாறு எண்ணாமல் இருக்க முடியவில்லை. இளைய பிராட்டியின் அன்பு, அரண்மனை நலன்கள், குமார இளவரசனின் மழலை விளையாட்டுக்கள் எல்லாம் அவளுடைய அந்தரங்க இயக்கத்தை மறந்துவிடச் செய்து வந்தாலும், இதயத்தின் அடித்தளத்திலே என்றும் உறங்காது விழிப்போடு அவ்வப்போது நினைவுபடுத்திக் கொண்டிருக்கும் காதல் எண்ணங்களை எப்படி அழித்துவிட முடியும்? சுமதி, சங்கரதேவன் மிக முக்கிய பணியின் நிமித்தம் வெளியூர் செல்கின்றார் என்று கூறிவிட்டு அவளை திரும்பி பார்த்தாள் குந்தவை. ஒரு விதத்தில் பார்க்க போனால் நான் அவனை அனுப்புவது முக்கிய காரியத்திற்காக இல்லைதான் என்று தொடர்ந்தாள். சுமதி ஒன்றும் புரியாதவளாய் திகைத்தாள். எதற்காக தன்னிடம் இவற்றையெல்லாம் இளைய பிராட்டி கூறுகின்றாள் என்று அவளுக்கு புரியவில்லை. குந்தவை மேலும் தொடர்ந்தாள். சங்கரதேவன் இதுவரை சோழ நாட்டிற்கு பல ஒப்பற்ற சேவைகள் செய்திருக்கின்றார். இப்போது சோழ அரசு குடும்பத்திற்கு ஒரு முக்கிய சேவை செய்ய செல்கின்றான் என்று கூறி நிறுத்தினாள். சுமதியிடம் எதற்காக அவற்றை கூற வேண்டும் என்று இளைய பிராட்டி நினைக்கவில்லை. அப்படி நினைத்தாலும் அதற்கு முக்கிய காரணம் ஏதோ இருக்கிறது என்று கொள்ளலாம். இன்பவள்ளி என்ற ஒரு நாட்டிய பெண் இருந்தாலே உனக்கு நினைவிருக்கிறதா என்று பூர்வ பீடிகை போட்டாள் குந்தவை.
இருந்தால் நினைவிருக்கிறதா என்கின்றீர்களே? இப்போதும் அவள் வடக்கே எங்கே ஒரு ஊருக்கு யாத்திரை சென்றிருப்பதாக தாங்கள் தானே சொல்கின்றீர்கள்? அஜந்தா எனும் அழகு பொறியில் தீட்டப்பட்டிருக்கும் வண்ண ஓவியங்களை காண ஓவியரோடு சென்றிருப்பதாகவும் நீங்கள் சொன்னீர்களே
என்று மலர்ந்த விழிகள் வியப்பை புலப்படுத்தி கேட்டாள் சுமதி.
ஆஹா, நன்றாய் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கின்றாயே. இங்கே நந்திபுரத்தில் இருந்த சில நாட்களுக்குள் அவள் உன்னுடைய அபிமான தோழியாக விட்டாள் அல்லவா
என்று இளைய பிராட்டி கேட்டு கூர்மையான பார்வையை வீசினாள்.
ஹும் என்று பெருமிச்சோடு, என்னோடு அவள் பேசியதெல்லாம் குறைவுதான். அவள் நாட்டிய ராணி, மேலும் இந்த நாட்டு இளவரசருக்கு மிகவும் வேண்டியவள். என்னை போன்ற சாதாரண பெண்ணோடு பழகுவாளா என்றாள். அப்படி சொன்னதோடு நில்லாமல், ஏன் தேவி என்னை கோபிக்காதீர்கள்? அஜந்தா சென்றிருக்கும் இன்பவள்ளி எங்கு திரும்பி வந்தவுடன் அந்த புறத்தில் அரசியைப் போல் வீற்றிருக்கப் போகின்றாளாமே, உண்மைதானா? ஆனால் அவள் இந்த மூன்றாடுகளில் இளவரசரை மறந்து அந்த ஓவியரின் உள்ளத்தில் இடம்பெற்றிருக்க மாட்டாளா? தேவி, என்னை பொறுத்தருளுங்கள், வெளியே பேசிக் கொள்வதைத்தான் சொல்கின்றேன் என்றார்.
இளைய பிராட்டி நகைத்தாள். சுமதியின் முதுகை அன்போடு வருடி அவளது கூர்மையான அறிவை பாராட்ட வேண்டும் போல் தோன்றியது. ஆனால் ஏனோ அந்தஸ்து குறுக்கிட்டது.
சுமதி, உன்னுடைய புத்திசாலித்தனத்திற்கு நிச்சயமாக ஒரு நாள் நல்ல பலன் ஏற்படத்தான் போகிறது. சுமதி, நீ நினைப்பது போலே ஊரிலோ பேசிக் கொள்வது போன்ற நடவடிக்கை இல்லையடி. அந்த பெண் இன்னும் என் இளவலை இந்த நாட்டு வருங்கால மன்னரை மறந்துவிட்டதாக தெரியவில்லை. அஜந்தா காடுகளில் அவள் பாடும் குமரன் வர கூவாய் குயிலை என்ற கீதம் ஒழித்துக் கொண்டிருக்கிறதா? அவள் இன்னும் இளவரசரை மறந்துவிட்டதாக தெரியவில்லை. அது மட்டுமா? என் தம்பி மாவீரன் அஞ்சானஞ்சம் கொண்டவன், அவனும் அந்த நாட்டிய பெண்ணை இன்னும் மறந்ததாகவும் தெரியவில்லை என்றாள்.
இளைய பிராட்டி நந்திபுரத்தில் இருந்தவாறு எவ்விதம் இவ்வளவு செய்திகளையும் தெரிந்து வைத்திருக்கின்றாள் என்பது சுமதிக்கு வியப்பாய் இருந்தது.
நான் சொல்வது உனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது அல்லவா? அந்த நாட்டிய பெண் நீ நினைப்பது போல தஞ்சை மாளிகையின் அந்தபுரத்திற்கு வந்து உயர்ந்த பீடத்தில் அமர்ந்தால் என்னவாகும் என்று கேள்வியை எழுப்பி சுமதியை மேலும் வியப்பில் ஆழ்த்தி, எனக்கு அதில் ஆட்சேபனை இல்லைதான். ஆனால் இன்பவள்ளியின் உயர்தரமான கலை என்னாவது? அவளுடைய கலைத்திறமைகளை கொண்டு இந்த நாடு அடையவிருக்கும் அகத்தான லட்சியம் என்னாவது என்று கேட்டாள்.
சுமதியால் என்ன மறுமொழி கூற முடியும்? சங்கர தேவனின் பயணத்துக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? இளைய பிராட்டி உள்ள துணர்ச்சியை உடனே அறிந்துவிடக்கூடிய மாயமந்திரம் அறிந்தவளா?
அதனால்தான் கடற்கொள்ளைக்காரர்களின் ஆபத்தை விட மிக முக்கியமானது என்று கருதி இன்பவள்ளியிடம் சங்கரதேவனை தூது அனுப்புகின்றேன் என்றாள் குந்தவை.
சுமதி திடுக்கிட்டாள்.
இளைய பிராட்டி மெல்ல நகைத்து, இன்பவள்ளியை கண்டு சங்கரதேவன் மனம் ஒரு நாளும் மாறிவிடாது, பயப்படாதே. இன்று பகல் முழுவதும் உன்னை சந்திக்க வாய்ப்பிருந்தும் அவன் கடமையிலிருந்து தவறினானா? உன் விழிகளுக்கு உள்ள காந்த சக்தியை விடவா இன்பவள்ளியின் கண்களுக்கு சக்தி அதிகம்? சங்கரதேவனிடம் நான் கொடுத்து அனுப்பும் இந்த அழகிய வாசகங்கள் நிறைந்த ஓலை அவள் மனத்தை நிச்சயம் மாற்றும். அதனால் சங்கரதேவனின் இந்த பயணத்தை நீ அனுமதிப்பாய் என்று நம்புகின்றேன் என்று கூறினாள்.
தேவி, தேவி, என் அனுமதியா? என்ன இது என்று சுமதி சொல்லும் போது விம்மலும் ஏனோ கலந்து வந்தது. விளக்குகள் ஏற்றப்பட்டு விட்டன. அந்த புறத்து பெண்டிர் நடமாடும் வாசல் அருகே சங்கரதேவன் பயணத்துக்கு ஆயத்தமாக வந்துவிட்டான்.
சுமதி பின்தொடர குந்தவை ஓலைச்சுருளோடு வந்துவிட்டாள். அவன் செல்ல வேண்டிய இடம், ஓலை சேர்க்க வேண்டிய இடம் குறித்து சங்கரதேவனிடம் மெல்லிய குரலில் பேசிவிட்டு சுமதியை அழைத்தாள் குந்தவை. சங்கரதேவனை சுமதி அந்த இடத்தில் காணும் போது அவள் உடல் புல்லரித்தது. இன்னும் சிறிது நேரம் அங்கேயே நின்று அவன் உருவ எழிலை இதயத்தில் அமர்த்தி கொள்ளலாம் போல் அவளுக்கு தோன்றியது. ஒரே ஒரு கணம்தான். சங்கரதேவன் விழிகள் சுமதியின் விழிகளோடு சந்தித்தன. கருமேகங்கள் இரண்டு உராய்ந்த போது ஏற்படும் ஆயிரம் கோடி மின்வெட்டுக்கள் போன்ற உணர்ச்சியை இருவரும் அடைந்தனர். சங்கரதேவா, வெற்றியோடு உன் பயணத்தை முடித்து திரும்பி வா. இன்பவள்ளியை எங்கிருந்தாலும் சந்தித்து இந்த ஓலையை கொடு. மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் சொல்லவும் வேண்டுமா என்று கூறி அவனிடம் ஓலைச்சுருளை அளித்தாள். சுமதியின் விழிகளிலே ஏக்கம் ததும்பி நின்றதை சங்கரதேவன் அறியாமல் இருப்பானா? காற்றிலே சுடர் விளக்கு அலை பாய்ந்து கொண்டிருந்தது. விளக்கின் ஒளிக்கு ஒவ்வொரு உள்ளத்து உணர்ச்சிகளையும் பிரதிபலிக்கக்கூடிய சக்தி இருந்தால் விசித்திரமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இந்த மாளிகையில் நெடுங்காலமாக விசுவாச ஊழியன் என்று கருதப்படும் ஒருவன் இப்படி மறைந்து மறைந்து அங்கே நடக்கும் செய்திகளையும் அங்கே பேசப்படுவனவற்றையும் அறிய வேண்டியதில்லை. மிகவும் சுறுசுறுப்பாக அங்கு நடப்பனவற்றை அறிந்து உடனுக்குடன் தஞ்சை பாதாள சிறையில் வாடும் ரவிதாசனுக்கு அவற்றை தெரிவிப்பதை முக்கிய கடமையாக கொண்டிருந்தான். இன்பவள்ளிக்கு செய்தி எடுத்து செல்லும் சங்கரதேவனை தொடர்ந்து ஒற்றனை அனுப்புவதில்தான் அவன் அன்று இரவு முழுவதும் முனைந்தான்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.